சர்வலோக அதிபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சபையின் மத்தியிலே உள்ள ஆவி வருகிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்களை கனம் பண்ணுகிற பொழுதெல்லாம் நீரங்கள் மத்தியிலே வருகிறவர், சபையில் மத்தியிலே உலாவுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, ஆவியான தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹலலோயா, 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 ஹலலோயா. உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே சமூகத்தில் நிற்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிரசன்னத்தை அசதி பண்ணி விடாது படிக்கும், அசட்டை பண்ணி விடாது படிக்கும், நடுநடுக்கத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. உடைய கரத்துக்குள்ளே சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம், தொடர்ந்து நடத்துவீராக. நசரினா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள் என்னோடு கூட நீதிமொழிகள் 16:7 வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. 16:7 வசனம் வாசிங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகிக் கொள்வார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 செய்திகளிலே நம்முடைய வாய்களினாலே நாம் இழந்து போகிற காரியங்களை குறித்து நான் பேசினேன். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களும் அநேக உறவுகளும் அநேக நன்மைகளும் நம் வாழ்விலே உடைந்து போகிறது என்பதை குறித்து, அது எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லி அநேக விதமான வார்த்தைகளை குறித்தும் யாக்கோபு எழுதின சில முக்கியமான வார்த்தைகளையும் வைத்து நாம் பார்த்த சில செய்திகள் நம் உள்ளத்திலே தங்கி இருப்பதாக. இந்த நாளிலே ஒரு செய்தி, ஒரு ஒரு சில சிந்தனைகளுக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பெரியமானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்பது ரெண்டு விதமாக பார்க்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. ஒன்று பிசாசானவன், சத்ருவானவன், ஆவிக்குரிய எதிராளி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே தடவைகளிலே அநேக கிறிஸ்தவருடைய வாழ்விலே அநேக தேவனுடைய பிள்ளைகளே தங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், வேண்டாதவர்களையும் எதிராளியாகவும் சத்துருக்களாகவும் பார்க்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை தவித்துக் கொள்ளக்கூடாது. அவைகளை குறித்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அது பிசாசானவன், நமக்கு எதிரானவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்வை உடைத்து போடுகிறவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்வை சுக்குநூறாக்குகிறவன், தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடை பண்ணுகிறவன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்விலே தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கிற ஒரு தவறான விஷயம் என்னவெனில், நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள், பிரியம் இல்லாதவர்களையும் எதிராளியாக பார்த்து நம்முடைய வாழ்வு நடக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை செய்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மாவும் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய இருதயமும் கர்த்தருடைய சமூகத்திலே பலிபிடத்திலே வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. செய்கிற ஒரே பிள்ளைகளையே திரும்ப திரும்ப செய்யாதிருங்கள். எல்லாரும் பயங்கர பக்திமான்களை போல தலையாட்டாதிருங்கள், மனம் திரும்புங்கள், திரும்புங்கள். அதுக்குத்தான் வார்த்தைகள். எல்லாரும் எல்லாம் தெரிந்தது போல கண்ணியாட்டி தலையாட்டி கொண்டு இருக்கிறதுல எந்த புரியோசனமும் கிடையாது. உனக்குத்தான் வசனம் எடுத்து அதுக்கு திரும்பு, அதற்கு உன்னை விட்டுக்கொடு. ஏதோ மற்றவங்களுக்கு மாதிரி தலையாட்டிட்டு இருக்க கூடாது. அந்த காலங்கள் மலையேறி விட்டது, அந்த காலங்கள் கடந்து சென்று விட்டது. இன்னைக்கு உனக்கு வசனம் இருக்கா, எடு, புடி, அதுக்கு மனம் திரும்ப, அதுக்கு விட்டுக்கொடு. ஆண்டவரே, இப்படி இதுவரைக்கும் நடந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மாறுவதற்கு வழியை பார்க்க வேண்டும். அதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருவனுடைய வழிகள், என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? அப்படியானால் எனக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள், அல்லாவிட்டால் எனக்கு எதிராளியாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? என்னோடு கூட சமாதானமாவார்கள். அல்லாவிட்டால் நான் அவர்களோடு கூட சமாதானமாவேன் என்பதுதான் வேதவசனம். பிரியமானதே உன்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனசாட்சி கர்த்தருக்கு முன்பதாக வெளிச்சமாய் இருப்பதாக, வெளிச்சமாய் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஒன்றும் நம் வாழ்விலே அனுபவம் இல்லாமல் சில செய்திகளை நாம் பேசுவதில்லை. நன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் எங்களுக்கு ஒருவரும் எதிராளியாகவோ, அல்லாவிட்டால் எங்களுக்கு ஒருவரும் வேத வசனத்தை எழுதியிருக்கப்படி ஒரு சத்துருக்களாகவோ நாங்கள் பார்க்காமல் ஒன்றை எதிலே வந்து பேசவில்லை.
சோ சில அனுபவங்கள் எங்களுக்கும் இருக்கிறது. அவைகள் தவறானவைகள் என்று சொன்னால் நாம் திரும்ப வேண்டும், அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும், வசனத்தின் வெளிச்சத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லையோ குந்தி 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 எழும்பி உனக்கு கடைசியில எந்த பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே கட்டுப்பக்கம் நம்மளை திருப்ப வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என் வழிகளை ஆராய்ந்து கொள்ளும், என் வழிகளை பாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாக இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு பிரியமாக நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி வாழுகிறது ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் மற்றவர்கள் எங்களில் பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழுகிறது ஒரு வாழ்க்கை. ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் நடந்திருந்தால் நமக்கு யாரும் எதிராளிகளாக இருக்கவே முடியாது, எதிராளிகளாக இருக்கவே முடியாது. என்ன விதத்தில் நமக்கு எதிராளிகளை உண்டு பண்ணி கொள்ளாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகளை சரிப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு எதிராளிகள் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்கக்கூடாது, ஆனால் நம் வாழ்வில் இருக்கிறது. பகைஞர்கள் இருக்கக்கூடாது, ஆனால் நம் வாழ்வில் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு நாம் விட்டு கொடுத்து வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடினமானது இந்த பிரசங்க நான் பேசுவதற்கு முதலே சொல்லுகிறேன், இவைகளை கை கொள்ளுவது என்பது கடினமானது, இவைகளின்படி நடப்பது என்பது கடினமானது, விட்டுக் கொடுப்பது என்பது கடினமானது, இறங்கி வருவது என்பது கடினமானது, மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவது கடினமானது, மற்றவர்கள் நீங்கள் தான் நியாயம் செய்தீர்கள், நீங்கள் தான் சரி செய்தீர்கள் என்று சொல்லி நம்மளை விட்டுக் கொடுப்பது கடினமானது. ஆனால் இதுதான் கிறிஸ்தவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி ஓடாதீங்க, ஓடிட்டே இருக்காதீங்க, எல்லாம் சரி எல்லாம் சரி நான் செய்கிறது தான் சொல்லி. இல்லை, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நாம் எதிராளிகளாக ஒருவரை வைத்துக் கொள்ளாத படிக்க எங்களை ஆராய வேண்டும், ஆராய வேண்டும். இன்னைக்கு ஒரு சில சம்பவத்தை நான் பார்த்து விருப்பப்படுகிறேன், சந்தோஷமாக இருக்கு. அவருடைய பார்வைகள் அருமையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வைகள் மிகவும் முக்கியம். அருமையான பார்வைகள் இருக்க வேண்டும். சில காரியங்கள் தவறாக இருந்தாலும் பார்வைகள் நல்லா இருக்க வேண்டும், பார்க்கிற விதங்கள் நல்லா இருக்க வேண்டும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஆனால் மாற்றங்கள் தேவை. நம்முடைய வாழ்வில் அன்றாடு மாற்றங்கள் தேவை. இல்லாவிட்டால் நாம் பாடசாலைக்கு எதற்கு போகிறார்கள்? ஒரே வரியில இருந்து படித்துக் கொண்டு இருப்பதற்கா? ஒரு வரியிலேயே இருப்பதற்கா? ஆராதனை என்பது நாம் தேவனோடு சேர வேண்டும். அனைத்து நம்ம ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது கத்தாவே என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், எதிலே நான் திருந்த வேண்டும், எதிலே நாம் விட வேண்டும், எதிலே நான் இறங்க வேண்டும், எதிலே நான் விட வேண்டும் என்பதை ஆராயிற ஒரு இடம் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதை மறந்து விடாத நீங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு காலமே அவர் சொன்னது போல பர்ணபாவை குறித்து பார்த்தோர் அருமையான பர்ணபாவை குறித்து புதிய பாட்டிலே சுவிசேஷங்களிலோ இல்லாவிட்டால் அங்கால நடவடிக்கைகளிலோ நிறுவனங்களிலோ அதிகமாக எழுதப்படவில்லை. சொற்பம்தான், ஆனால் அருமையான ஒரு சாட்சியை பெற்று கடந்து சென்ற ஒரு மனுஷன். சொற்பந்தான், அதிகமான ஒரு நல்ல ஒரு சாட்சியை பெற்று கடந்து சென்ற மனிதன். நாம் காலகாலமாக இருக்கிறோம், எங்களை குறித்து எழுத ஆண்டவர் நினைத்தால் ஒரு பைபிள் போதாது. ஆனால் நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை, நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அவன் சொன்ன ஒரு கொஞ்ச காலத்தில் ரெண்டு மூன்று அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிற பொழுது வரணுமா, அவன் ஒரு ஆறுதலின் மகன் என்று சொல்லி போசுனாலே அன்றைக்கு இருந்த அந்த ஊழியர்களாலே சாட்சி பதரப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அங்கே பேசினால் அது எங்களுக்கு செய்தி அல்ல. ஆறுதலின் பிள்ளைகளாக இருங்கள், ஆறுதலின் பிள்ளைகளாக ஒருவருக்கு ஒருவர் இருங்கள். இதுவரைக்கும் இது என்பதை சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உனக்கு பிரியமானவர்களுக்கு அது பிரியமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உன்னை சுட்டி இருக்கிறவர்களுக்கு அது பிரியமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அவனுடைய சத்துருக்கு அவனுடைய எதிராளிகள் அவனோடு சமாதானம் ஆவார்கள். பழைய பாட்டில எதிராளிகளை பார்க்கலாம், சத்துருக்களை பார்க்கலாம். அதன் அடிப்படையிலே பல யுத்தங்கள் நடந்தது, எதிராளிகளாக இருந்தார்கள். ஆனால் புதிய பாட்டு சத்தியத்தின்படி வேத வார்த்தைகளின்படி தேவ பிள்ளைகளுக்கு சத்துருக்களாக சகோதரர்களோ மனிதர்களோ இருப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் திருந்துவதற்கு இடம் இருக்கிறது சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். திருந்துவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுப்பது நல்லது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் இந்த பக்கத்துல போகாமல் போக முடியவில்லை. நம்முடைய நேரங்கள் அதுக்குரிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதை பார்ப்பதற்கு முன்பதாக வாருங்கள், மற்ற 5வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அந்த வசனம் எனக்கு அதுக்கு விட்டு போக விருப்பம் இல்லை. வேற வசனங்களை வாசிக்க எனக்கு ரொம்ப விருப்பம். சீக்கிரமாக வாசிங்கள், நான் அதுக்குள்ள கண்ண நேரம் நீக்கவும் விரும்பவில்லை. 5வது அதிகாரம் 44 இருந்து வாசிங்கள். அப்படியே தொடர்ந்து கீழே வரை 48 வரையும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறார், அதனால நீங்களும் என்ன செய்யுங்கள்? அப்படி இருங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்களும் இருங்கள். அவ்வளவுதான். அதுல ஆச்சரியம் என்னவெனில் அதை விளங்கப்படுத்துறார் ஆண்டவர் அருமையாக. 44வது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 45வது 46வது வசனத்திலே தான் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் 44ல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது கடினமான ஒரு பிரசங்கம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரசங்கம் பண்ணுகிற நானே உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் இலகுவாக செய்ய முடியாது. என்ன கேளுங்கள், என்ன கேளுங்கள் பிரதர், உங்களோடு உராய்வு படுகிறவர்கள், உங்களோடு வாக்கு வாதங்கள் பண்ணுகிறவர்கள், அல்லாவிட்டால் உங்களை சரிபடி என்று பேசுகிறவர்கள், இவர்களோடு நீங்கள் இவர்களை எப்படி நேசிப்பீர்கள்? கடினமானது. நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவைகள் தெரியாமல் நான் பிரசங்கம் பண்ணவில்லை, கடினமானவைகள். ஆனால் அவர் பூர்ண சக்கரனாய் இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருங்கள் என்றார். அவர் அப்படி இருக்கிறார். யார்? ஆண்டவர் அப்படி இருக்கிறார். ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சகோதரர்கள் சத்துருக்களாக மாறாத படிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய வேலை. ஆகையினால பெரியமானவர்களே, உங்களுக்கு எதிரானவர்களை சத்துருக்களாக பார்க்காதிருங்கள். இன்னைக்கு சில சம்பவங்களை வைத்து நான் இதை விளங்கப்படுத்துகிறேன். பார்க்காதிருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நான் கடந்த 2 முறை நாக்கை குறித்து பேசினேன். 3வது செய்தியாக நாக்கின் ஆசீர்வாதங்கள் என்று ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். அதை எனக்கு முடிவு பண்ண முடியவில்லை, அதனால் அந்த செய்தியை தவத்தி விட்டேன். இந்த செய்திக்குள்ளே நான் கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை தவறாக பேசுகிறவர்களை, உங்களை வேண்டாத விதத்தில் நினைப்பவர்களை தேவனுக்கு முன்பதாக ஆசீர்வதிப்பதே அந்த பூர்ண சக்குணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் இதை செய்தார் என்பதற்கு ஏராளமான வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் இருக்கிறது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளும் இந்த வசனங்களையும் கை கொள்வது என்பது இலகுவானவைகள் அல்ல. பிரசங்கத்துக்கு இது ஏற்றவைகளாக இருக்கலாம். அருமையாக நான் வசனங்களை வைத்து உங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்து விடலாம், ஆனால் இதை கை கொள்வது என்பது இலகுவானது அல்ல என்பதை அறிந்து புரிந்து நான் பேசுகிறேன். ஏன்? நம் வாழ்வில் இவைகள் இருக்கிறது, நம் வாழ்வில் இவைகளை நாம் அனுபவிக்கிறோம், நம் வாழ்வில் இவைகள் நடைமுறைக்கு படுத்தப்படுகிறது. ஆகையினாலே இவைகள் இலகுவானது அல்ல, ஈஸியானது அல்ல, மனதுக்கு இது பிடித்த ஒரு சத்தியமும் அல்ல என்பதை நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. துதிக்கின்ற வாயினாலே சபியாது என்று சொல்லி நாங்கள் ஒரு வசனம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற வாயினாலே தவறாகவும் வேண்டாத விதங்களையும் அணுகாத விதங்களையும் பேசாதிருங்கள். அது தேவனுக்கு முன்பாக அது பூர்ண சத்குணத்தை நமக்கு கொடுக்காது. தேவனை போல நம்மளை நிறுத்தாது, தேவ சாயலாக எங்களை அது நிறுத்தாது. ஆகையினாலே உங்களை சபிக்கிறவர்கள், ஒருவேளை உங்களை சபிக்கட்டுக்கும், திட்டத்துக்கும், வேண்டாத விதங்களை பேசிட்டுக்கும், வேண்டாத காரியங்களை சொல்லட்டுக்கும், நமக்கு சமாதானம் இல்லாத காரியங்களே ஏதோ உண்டு, ஆனால் தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பிரசங்கிக்கிற வசனங்களின் படி 100% நம்முடைய வாழ்வு இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுகிறோம், அதன்படி நடப்பதற்கு நம்மளை விட்டுக் கொடுக்க வாஞ்சிக்கிறோம், அதன்படி நடப்பதற்கு நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறோம். பெரியமானவர்கள், அதனாலே சபையாயிருக்கிற நீங்கள், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற நீங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கொடுத்த வாயினாலே ஒன்று கர்த்தரை துதியுங்கள், மற்றது மற்றவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இலகுவான சத்தியங்கள் கிடையாது. நமக்கு எதிராகவோ, நமக்கு அநியாயமாகவோ, நமக்கு அக்கிரமமாகவோ, நமக்கு வேண்டா விதமாகவோ காரியங்கள் நடக்கிற பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் நல்லா இருங்கள் என்று சொல்வதற்கு அது தேவனுக்குரிய ஒரு சமமான ஒரு இறுதியம் நமக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் பூர்ண சக்கரராக இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருங்கள். நாம் தேவனை பின்பற்றுகிறோமா? இதை நாம் செய்ய வேண்டும் பெரியமானவர்களே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவதுன்னு, நீங்கள் என்னதான் செய்யுங்கள், நீங்கள் என்னதான் பேசுங்கள், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண சொல்லுகிற பொழுது நம்முடைய வேலை மனதார உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம தள்ளி நிற்க முடியாது, நாங்கள் உங்களை தள்ளி வைக்கவும் முடியாது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த இருதயத்தோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதனால உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்தப்பா இது எப்படி, இது இவங்களை எப்படி செய்ய முடியும்? பகைக்கிறவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், எங்களை எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், எங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் சத்தியம், ஆனால் கடினமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை என்னை கேளுங்கள், பிரதர் நீங்கள் இவைகள் எல்லாம் செய்கிறீர்களா? இதன்படியே நீங்கள் நடக்கிறீர்களா? என்னை கேளுங்கள், நடக்க முயற்சி பண்ணுகிறேன். இதில் நான் 100% உள்ளவன் அல்ல. 100% இருக்கிறவர்கள் போல நடவாதிருங்கள், அது தவறிவிடும். ஆனால் இதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுகிறோம். இதுதான் வாழ்க்கை, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் தெய்வீகம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வாழ்க்கை. உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுக்கு பிற்பாடு நான் சில வசனங்களை கொண்டு வந்து அதில் ஒப்படைக்கிறேன். பாருங்கள், அருமையான சில வார்த்தைகளை என் கண்ணுக்கு அதில் பட்டது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை பகைக்கிறவர்கள், சில பேர் நம்மளை பகைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். பாருங்க, நமக்கு அவங்க விருப்பம் இல்லாம இருக்கிறார்கள், நம்மளோடு பேச விரும்பவில்லை, எல்லாவற்ற நம்மளோட உறவு வைத்திருக்க விரும்பவில்லை, எல்லாவற்ற எங்களை வர வைக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ, ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், அவர்களை போல நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மை செய்ய வேண்டுமா? இவைகள் எல்லாம் சுவிசேஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பவும் எழுதி வைத்த காரியங்கள். ஆனால் நாம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், 25 வருஷம், 35 வருஷத்துல இந்த வசனங்கள் எங்கள் வாழ்விலே நாம் கை கொள்ளுறது இல்லையே. இவைகள் நம் வாழ்விலே நிறைவேற்றப்படவில்லையே, நிறைவேறுகிறது இல்லையே. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இருதயம் கர்த்தருடைய பலிபிடத்திலே வைக்கப்பட்டிருப்பதாக நம்மளை சரிப்படுத்துங்க. ஏதோ வாழ்ந்துகிட்டே போகாதுங்க, சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, சரிப்பா, இதுவரைக்கும் நடந்துருச்சு, இதுவரைக்கும் நான் செய்துட்டேன், இதுவரைக்கும் நான் செய்யல, என்னை சரிப்படுத்துங்க என்று சொல்லுவது தானே. அதுக்குத்தானே நமக்கு வேதம், அதுக்குத்தானே நமக்கு பிரசங்கம், அதுக்குத்தானே நமக்கு ஆராதனை. நாம எதுக்கு ஆராதனைக்கு வருகிறோம்? நல்லா உடுப்பு போட்டுக்கிட்டு வர்றதுக்கா வருகிறோம்? எதுக்கு ஆராதனைக்கு வருகிறோம்? கொஞ்சம் சிந்திக்க வேணா? கொஞ்சம் யோசிக்க வேணா? பிரியமானவர்களே, நம் வாழ்வு அனுதினமும் திருப்பப்பட்டால் நலமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அந்த இருதயம் வேணும் பாருங்க, அந்த இருதயம் வேணும் பாருங்க, அந்த இருதயம் நமக்கு கிடைக்குமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாட்சி, பலிபடத்தில் இருக்கிறோம். உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற நிலைமையிலேயா நீங்கள் வாழுகிறீர்கள்? உங்களுக்கு எதிராளிகளுக்கு நன்மை செய்கிற அந்த நிலைமையிலேயா உங்கள் இருதயம் இருக்கிறது? எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், எல்லாரையும். ஒருவரும் இதுக்கு வழியே கிடையாது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு, எதிராளிகளுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயத்தின் நிலைமையிலேயா நம்முடைய வாழ்வு இருக்கிறது? பேச்சில பேசிவிட்டு போய்விடலாம், கரங்களை கொடுத்து விட்டு போய்விடலாம், சிரிக்க சிரித்து விட்டு போய்விடலாம், ஆனால் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தரவைகளை காண்கிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பயக்கிறவர்களை நன்மை செய்யவா. அடுத்தது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சபம் பண்ணுங்கள். என்னவரே, என்னப்பா இந்த ஒரு வசனம் காணும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு இந்த ஒரு வசனம் போதும் பாருங்க. இதை மாத்திரம் தூக்கி வச்சிருந்து ஒவ்வொரு நாளும் பாடமாக்கி பாடமாக்கி இதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா தேவனோடு வாழ்வதற்கு எந்த தடையும் இருக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. இது மாத்திரம் போதும் பாருங்க, இது மாத்திரம் போதும். என்ன, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், அது எந்த விதத்திலேயாவது இருக்கட்டும், அது யாராயிருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், உங்களை கஷ்டப்படுத்துறவர்களுக்காக வந்து என்ன செய்யுங்கள், சபம் பண்ணுங்க. இதுதான் வழி, இது ஒரே ஒரு வழியை தவிர வேற எதுவும் நமக்கு வேதத்தில் இல்லை. எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா? எங்களை துன்பப்படுத்துறாங்களா? எங்களை வேதம் படுத்துறாங்களா? சோம் பண்ணு, சோம் பண்ணு, நல்லா ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. என்னிடத்துல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திலே கூட அவருக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாவற்றையும் தான் சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலப்பா, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, துன்பமா இருக்கு ஆண்டவரே, துயரமா இருக்கு ஆண்டவரே, வேதனையா இருக்கு ஆண்டவரே, கஷ்டமா இருக்கப்பா, சோம் பண்ணு, ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. இதைத்தான் நீங்க உங்கள் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டி சோகம் பண்ணுங்க. பெரியமான தேவருடைய பிள்ளைகளே, ஒன்று நான் புரிந்து கொண்டேன், யாரும் வேணுமென்று ஒருவரை துன்பப்படுத்துவதல்ல. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஒரு சில காரியங்கள் நம்மளை துன்பப்படுத்துகிறது போல உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னுக்கு சில காரியங்கள் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஒரு சில நம்மளை துன்பப்படுத்துகிற போல சில சூழ்நிலைகள் இருக்கிறது. சில காரியங்கள் சூழ்நிலைகளாலே உருவாக்கப்படுகிறது. யாரும் விரும்பி வந்து யாராவது ஒருவர் பிடித்து இவரை துன்பப்படுத்த வேண்டும், இவரை அப்படி செய்ய வேண்டும், இவர் இப்படி செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு இருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனா சில நேரங்களும் சில காலங்களும் சில சூழ்நிலைகளும் சிலரை அப்படி உருவாக்கி கொள்ளுகிறது, நெருக்குகிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவதை விட வேற வழி நமக்கு கொடுக்கப்படவில்லை. நியாயம் விசாரிக்கவோ, நீதி செய்வதற்கோ, சரியா பழி என்று சொல்லுவதற்கோ நமக்கு வழி இல்லை. செபம் பண்ணு, நீதி விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் அதை பார்த்துக் கொள்ளட்டும். அதை குறித்து சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, அதை குறித்து யோசியுங்கள். ஆண்டவர் செய்வார் அல்லவா, ஆண்டவர் செய்வார் அல்லவா உங்களை நிந்திக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள், ஆனால் அதே ஆண்டவர் நினைச்சதார் சிலுவையில் இருந்து அவர்களை மன்னிங்க என்று சொல்லிட்டு போயிட்டார். இது எல்லாம் பிரசங்கத்துக்கு அருமையாகத்தான் இருக்கிறது, ஆனால் நம் வாழ்க்கையின் நடைமுறைக்கு அவர்கள் சரியாக அமைதில்லையே. அவரை நிந்தித்தார்கள், அவர்கள் துப்பினார்கள், அவர்களை பேசினார்கள், அவர்கள் திட்டினார்கள், எல்லாமே சரி. ஆனா இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் என்ன சொன்னார்? மன்னிங்க. அந்தவர் பிதாவை பார்த்து இவர்களை மன்னிங்க என்று சொல்லி போய்விட்டார். இங்கே அதைத்தான் வேற விதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்ன? உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அதுல இந்த வசனங்களை விடுங்க, மேல் வசனங்களை விடுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அதையும் விடுங்க, அதையும் விடுங்க. அருமையான வசனம், எல்லாருக்கும் பிடிச்சது இதுதான். புத்திரர் நீதான், ஏகசுதன் என்று விட்டால் எல்லாரும் மயங்கி அதிலேயே அதை தூக்கி விட்டு போய்விடுவது. மிச்சம் எல்லாம் அது எங்கேயோ பறந்து விடும். ஆனால் இங்கே அடுத்தது என்ன? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். மேல் வசனத்துக்கு விளக்கு இங்கதான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன 44வது வசனத்தை அவர் தன்னுடைய பக்கத்துல விளங்கப்படுத்துகிறார். நான் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நான் மலையை வரிசிக்க பண்ணி ஒரே விதத்துல அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. விளங்கிட்டா? இன்னைக்கு பூமியிலே ஆண்டவர் அவர் போல பூர்ண சக்கரனா இருங்க என்று சொல்லி கடைசியில வசனம் முடிகிறது. இந்த பூமியிலே மழை பெய்கிற பொழுது அநியாயக்காரனுக்கு கொஞ்ச தண்ணீரும், நீதி செய்கிறவனுக்கும் கூட தண்ணீரும் சொல்லி ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் அவருடைய கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறார். விளங்குறதா பெரியமானவர்களே? உலகத்துல இருக்கிறவர்களுக்கே ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் பாராட்டினார். தேவனை அறிந்து ஆண்டவரை நேசித்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உனக்கும் எனக்கும் தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்பதை மறவாதிருங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் எனக்கு இந்த பகுதி பிடிச்சதா? மேல் வசனத்துக்கு விளக்கு இங்கேதான். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழை வர பண்ணுகிறாரே. என்ன நீதி இது? என்ன நீதி? இதுதான் தேவ நீதி. ஹல்லேலூயா. இதுதான் தேவ நீதி. என்னவெனில், ஹல்லேலூயா, அவருக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை அவன் எதிராளியாக இருக்கட்டும், ஒருவேளை அவன் என்னை குறித்து பேசட்டுக்கும், ஒருவேளை அவர்கள் என்னை குறித்து விபரிக்கட்டுக்கும், ஒருவேளை என்னை குறித்து அநியாயம் சொல்லட்டுக்கும், ஆனா நன்மை செய், நல்லதையே சிந்தி, நல்லதையே நோக்கு, தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அவனுடைய வேண்டுதல் செய். இதுதான் கிறிஸ்தவம் பிரியமானவர்களே. இதை விட வேற வழி நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நீ தேவனை பின்பற்ற போறியா, தேவனை ஆராதிக்க போறியா? இதான் வசனம். இதை விட்டு வேற வசனம் கிடையாது. ஆகையினால ஏதோ ஒரு மூலையில ஒரு வசனம் வேற சூழ்நிலைக்கும் எழுதப்பட்டதை கொண்டு வந்து வச்சு இதோடு சமப்படுத்தி ஏதாவது நீதி நியாயம் என்று பேசாதிருங்க. ஆகையினாலே நீ தேவபுத்திரன் என்று சொல்லப்படுவா எப்பொழுது? 44வது வசனம் நம் வாழ்விலே நிறைவேற்றப்படுகிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாம். அதுதானே கடினம், அதுதானே கடினம். இந்த வார்த்தைகளை நிறைவேற்றினவர்கள் அப்படி நீங்க இங்க இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறவர்கள் இந்த சபையிலே இருந்தால் நான் நம்புகிறேன் நாங்கள் நல்லொரு நீதியுள்ள வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்து முடித்து விட்டோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறினால் நாம் சரியாக கர்த்தருக்கு முன்பாக அருமையான ஒரு ஊழியத்தை செய்து முடித்து விட்டோம் சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் பலன் என்ன? இங்கே அதுதான் நம்ம நம்மளோட வாழ்விலே தான் அதிகம் நம்மிடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் நம்மள அன்பு இருக்கோ அவங்களோடய அன்பு கூர்ந்து அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக போய் கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொல்லுங்கள். நமக்கு பிடித்தவர்களோடய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு பிடித்தவர்களோடையே நம்முடைய வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வழங்குறதா அதை ஒரு சிலர் நாம் என்ன நினைக்கிறோம், நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம் சொல்லி தவறாய் புரிந்து கொள்வதுண்டு. சிந்தீங்கள், நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் விழுவதாக. பிரியமானவர்களே, எனக்கு பிடிச்ச ஒருவனோடு பேசிட்டு, எனக்கு பிடிச்ச ஒருவனோடு ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு பிடிச்ச ஒருவனோடு சம்பாஷித்து, எனக்கு பிடிச்ச ஒருவனோடு நான் நடக்கிறதுனாலே அதுதான் ஐக்கியம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தீங்கன்னு சொன்னா அதில் ஒன்றும் இல்லப்பா, அதில் ஒன்றுமே இல்லை. அது எல்லாரும் செய்கிறது தான். உதவி செய்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு, நம்முடைய உறவுகளுக்கு உதவி செய்வதற்கும் புரட்சியாருக்கு உதவி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா. நம்ம உறவுகளுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லி பிரசங்கம் பண்ணி அது குறித்து வேதத்தில் இருந்து என்ன சொல்லுகிறது சொல்லி இது அந்த வசனத்துக்கு இவைகள் ஒப்பாக இருந்து என்ன வேணும், நாங்கள் நேசிக்கிறவர்களோடையே நாங்கள் பேசுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஆராதனைக்கு நாங்கள் வருகிற பொழுது, கர்த்தரை துதிக்கிற பொழுது, எல்லாருக்கும் கரங்களை கொடுத்து எல்லாரோடும் அன்பாக பேசி கர்த்தரை துதிப்பதே சபை வாழ்வு என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுக்கு பிடித்தவர்களோடு பேசி அவ்வளோத்தோடு கர்த்தரை துதித்து அப்படியே நீங்கள் போவீர்கள் என்று சொல்லிச்சினால் நாம் தேவ சமூகத்திலே எங்களை சரிப்படுத்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன். உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களேயானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரன் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்ண சக்கரனாக இருக்கிறது போல நீங்களும் செய்யுங்கள். எங்களுக்கு தெரிந்தவர்களையே வாழ்த்துவது, எங்களுக்கு தெரிந்தவர்களோடய பேசிக் கொள்வது நல்லதல்ல, தெளிவு கொள்ளுங்கள், கொஞ்சம் சிந்திங்கப்பா. நாம தேவ பிள்ளைகள் என்பதை யோசிங்க, நாங்கள் கர்த்தருக்கென்று வாழுகிறோம் என்பதை சிந்தியுங்கள், நாம் தேவனோடு நடக்க விரும்புகிறோம் என்பதை சிந்தியுங்கள், அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு வட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்காதிருங்கள், வட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்காதிருங்கள். ஆகையினாலே உங்கள் சத்துருக்களாக நீங்கள் நினைக்கிறவர்கள் அல்லாவிட்டால் உங்களுக்கு ஒருவர் இருந்தால் அதுல இருந்து வெளியே வந்துருங்கப்பா, அது உனக்கு நல்லதல்ல, அது நல்லதல்ல. எனக்கு தெரிந்து எனக்கு சத்துருக்களாக நான் பார்ப்பது என்று எனக்கு ஒருவரும் கிடையாது, எனக்கு எதிராளியாக ஒருவரை பார்ப்பது என்று கிடையாது. ஆனால் அங்கங்க அப்பப்போ ஒராய்வுகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் பலிவிடத்திலிருந்து சொல்லுகிற சுத்த பொய்யனாகி விடுவேன் நான். ஆனால் எதிராளிகள் அல்ல, இவர்களுக்கு தீமை நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் அங்கே நடப்பதில்லை. உள்ள இருக்கிறவர்களுக்கும் சரி வழியே இருக்கிறவர்களுக்கும் சரி தீமை என்று நடக்க வேண்டும் என்ற அளவுக்கு நாம் சிந்திக்கிற இருதயம் நமக்கு இல்லை. அப்படி இருந்தால் இன்றைக்கே இந்த இடத்தை விட்டு விலகுவது நல்லது, விலகுவது நல்லது. அது ஏற்றதல்ல, அது சரியானது அல்ல என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்க, நேசியுங்க. ஹல்லேலூயா. நாம் பிசாசை எதிர்க்க வேண்டியவர்கள். இன்றைக்கு அநேகர் பிசாசை எதிர்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்துக்கன நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசை எதிர்ப்பதில்லை. சில பேர் என்ன பார்ப்பதென்று ஜெபம் பண்ணுவார்கள், இடையிலே பிசாசை எதிர்ப்பார்கள். என்னுடைய கண் பார்வையிலே அது சரி என்று நான் நம்புகிறேன். சில பேர் எதிர்ப்பதே கிடையாது, பிசாசை எதிர்த்துக்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சிந்தியுங்கள், கடைசியாக நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்து பிசாசை எதிர்த்து போராடின தருணம் எங்க இருக்கிறது என்பதை சிந்தித்து நியாயமாக கர்த்தருக்கு பதில் சொல்லுங்க. பிசாசை நீ தொடக்கூடாது. சபையில இருக்கிறவர்களை, ஊழியர்களை, விசுவாசிகள் என்று கடைசிய போராடின அந்த போராட்டத்தின் நாள் எதென்று சொல்லி சிந்திக்க நான் பேசுகிறேன். அதற்கு மாறாக நாம் சகோதரர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களை நிறுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவர் பூரண சக்கரராய் இருக்கிறது போல நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நேரங்கள் ஓடுகிறது, பார்க்கலாம். ரோமர் 12:9 வாசிங்கள், சீக்கிரமாக வாருங்கள். ரோமர் 12:9 வாசிங்கள். ஹல்லேலூயா.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா, தீமையை வெறுத்து நன்மையை
பற்றிக்கொள்.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவன்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள்.
பிரியமானவர்களே, இங்கே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக சொல்லி வேதவசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே இந்த பகுதி மாத்திரமே நாம தியானித்தால் அருமையாக இருக்கும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் 21வது வசனத்தோட முடிச்சிருங்க, அதான் கடைசி வசனம் நம்புறேன். அதை முடிச்சிருங்க, வாசிங்க சீக்கிரமா.
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
ஹல்லேலூயா. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லி. பிரியமானவர்களே, இந்த ரோமர் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் இவைகள் எல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு பாருங்க, வாசிக்கவே நல்லா இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் கூடுமானால் எல்லா மனிதரோடு சமாதானமாயிருங்கள். பெரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, இதெல்லாம் செய்தி. ஆனால் மேலே உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதே அன்றி அவர்களை சபியாதிருங்க, அவர்களை திட்டாதீங்க. சபிக்கிறேன்னு சொன்னா நீங்கெல்லாம் நான் இதுல எழுதப்பட்டது போல அவன் அப்படி இவன் இப்படி இது அதுன்னு சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா மற்றவர்களை குறித்து திட்டி மற்றவர்களை குறித்து பேசி அப்படி ஒன்றும் பண்ணாதீங்க என்று சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரிந்தது போலயும் நடந்து கொள்ளாதீங்க, அது நமக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா. பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியது. தேவ பிள்ளைகள் நமக்குள்ளே யாராவது ஏதாவது என்று சொன்னால் அதை சிந்தித்து அதை யோசித்து ஏதாவது செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் ஒரு பழி வாங்குறது ஒரு தன்மையாக நினையாதிருங்க, அது நல்லதல்ல. தேவன் அதை நீதியாக கொண்டு வருவார். ஆகையினால அவைகளை செய்யாதிருங்கள் சொல்லி கர்த்தருக்குள்ள உங்களுக்கு நான் பூர்த்தி சொல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த முறையும் சொன்னேன், சொல்லப்படுகிற வார்த்தைகளை எடுத்து அந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கைகளை சரிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தள்ளிவிடுகிற பொழுது நமக்கு அது வில்லங்கமாக மாறிவிடும். நேற்றைய நாளில கூட அந்த வசனங்களை குறித்து பேசினோம். வசனங்களை தள்ளி வர்ற யோசனைகள் வையாதீங்க. அதுல நன்மை இருக்கிறதா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மை இருக்கா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்து ஆண்டவரே எனக்கு எதை சொல்ல இருக்கோ அதை சொல்லுங்க, அந்த இடத்துல நான் மாற விரும்புகிறேன் சொல்லி நினைத்தால் நமக்கு அது வாழ்வு. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. கஷ்டமானது நான் சொல்றேன், கஷ்டமானது. இவைகள் நிறைவேற்றுவது ஈஸியானதல்ல, இலகுவானதல்ல. நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை குறித்து நன்றி அறிந்து பேசுகிறேன். மற்றவர்களை பார்த்து எனக்கு அநியாயம் செய்கிறவர்கள், என்னை வேண்டாத்தனமாக பேசுகிறவர்கள், என்னை தள்ளுகிறவர்களை பார்த்து இவங்க நல்லா இருக்கணும், என்னை விட உயர்ந்திருக்கணும், இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், இவர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற இருதயம் கிடைக்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏனெனில் நாங்கள் அவரை போல பூர்ண சக்கரராக இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அவரை போல இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வருவதனாலே நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதனாலே நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. வெள்ளங்கமானவர்களாக மாறிவிடாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற நமக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஊட்டப்பட வேண்டும். எனக்குள்ளையும் சரி உனக்குள்ளையும் சரி ஊட்டப்பட வேண்டும். இந்த சுபாவங்கள் ஊட்டப்பட வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ளே ஊட்டுங்க ஆண்டவரே, இவைகள் எனக்கு வேண்டும். அதுல பிரியமா, நீ தீமையினாலே வெல்லப்படாத. இன்னைக்கு நம் வாழ்வில் என்ன உங்களுக்கு சொல்லுவா, நம்முடைய வாழ்விலே தீமைகள் தான் வெல்லுகிறது இல்லை என்று சொல்லுவீர்களா? எங்கேயும் மறுங்க. ஆனா தேவ சமூகத்துல மறுக்க யோசியாதீங்க. தேவன் தன்னுடைய வீட்டை குறித்து கவனம் உள்ளவராக இருக்கிறார். எங்கேயும் நின்று மறுங்க, இல்ல 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 என்று தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது தேவ வசனத்துக்குள்ளே நாங்கள் இடம் விட வேண்டும், நம்மளை விட்டுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நல்ல காரியங்களாலே வெல்லுங்க. நன்மைகளை செய்து வெல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமானது செய்து வெல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சொல்லி வெல்லுங்க. ஹல்லேலூயா. தீமை நடக்கட்டுங்க, மற்றவங்க ஏதாவது செய்யட்டுங்க, மற்றவர்கள் ஏதாவது பேசட்டுங்க. விடு, வேணா அவர் தான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். விடு, அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாமோ அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு நம்முடைய இருதயத்தை விட்டுக் கொடுங்கப்பா, விட்டுக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் இங்க பிரசங்கம் பண்ற பிரசங்கங்களை கேட்டு உங்கள் வாழ்நாட்டிலும் உங்களுடைய எதிர்நாட்டிலும் உங்களுடைய குடும்ப நாட்டிலும் இவைகளை கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியும் சும்மா இதுல இருப்பீர்கள், ஆனால் ஒரு வசனமாவது இதுல உங்க உள்ளத்திலே பதியும், அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யும், ஒரு நாள் உதவி செய்யும். பிரியமான பிள்ளைகளே, சொல்றதை கேளுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அதுதான் வேதம், அதுதான் வசனம், அதை விட வெளியே போகாதீங்க என்று சொல்றேன். அப்படி வாழ்ந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு சோதரம், நம்முடைய வாழ்வு ரம்மியமாகவே இருக்கும். வாழ்ந்து பழகுங்க, அது பழகிறது ஈஸியானதல்ல. மற்றவர்களை பார்த்து நமக்கு தீமை செய்கிறவர்கள் வேண்டாத செய்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதித்து நன்மையாக நினைத்து வாழுவது இலகுவானதல்ல. ஆனால் பழகுங்கள், பழக்கம் தான் எல்லாவற்றையும் உருவாக்கும். ஹலலோயா, ஹலலோயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்புங்கள் நீதிமொழிகள் 24:17-18 சீக்கிரமாக வாசிங்கள்.
உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும், அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார்.
இது நான் 3-4 ஆராதனைக்கு முன்பதாக ஆராதனை வந்து ஏதோ நடத்துகிற பொழுது இந்த வசனம் என் உள்ளத்திலே போடப்பட்டு நான் உங்கள் மத்தியிலே வாசித்து விட்டு கடந்து செல்லேன். இன்றைக்கு அதை குறித்து பேசுகிறேன். உன் சத்துரு விழும்போது சந்தோஷம் அடையாது. நான் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் காதலை விழுத்து கேளுங்க. உங்கள் எதிராளிகள், உங்கள் சத்துருக்கள், அல்லாவிட்டால் உங்களுக்கு வேண்டாதவர்கள் நீங்க நினைக்கிறவர்கள், அல்லாவிட்டால் உங்கள் இருதயத்திலே காரங்களும் பாரங்களும் இருக்கிறவர்கள், அவர்கள் விழுகிற பொழுது அதிலே சந்தோஷம் அடையாத. நான் சொல்றது வடிதாக்க, ஹலலுயா, உன்னை புடிச்சு நான் தனித்தனியே கேட்கிறனாலும் கேட்க உன் வாழ்வின் நன்மைக்கு நான் சொல்றேன். வடிவாக்க என்னவெனில், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ஹலலுயா. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லவா, சத்துருக்கள் விழும்பொழுது, எதிராளிகள் விழும்பொழுது இருதயம் குழுகுலொன்று இருக்கும், ஆனால் அதை காண்கிறவரும் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதில் இருக்கிற இவ்வளவு பேரும் இருங்க, யாராவது எனக்கு ஒருவர் பிடிக்கல என்று வைங்க, அவங்களுக்கு ஏதாவது என் இருதயம் குழுகுலுண்டுதான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த இருதயம் குழுகுலன்றதை காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. நாங்க பார்க்கல, என் இருதயம் உங்கள் நிமித்தம், நீங்கள் விழுகிறது நிமித்தம், நீங்கள் கஷ்டப்படுகிறது நிமித்தம் சந்தோஷம் அடைகிறதை நீங்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஏற்ற நேரங்களில் உள்ளத்தில் வருகிறதே கிடையாது. தேவையில்லாத எல்லாத்தையும் பிடித்து வைத்துக் கொண்டு அல்லந்து கொண்டு தெரிவது என்று நம்முடைய வாழ்விலே. ஆனால் உன் சத்துரு, உன் எதிராளி என்று வைத்துக்கள், உனக்கு விருப்பம் இல்லாதவன் என்று வைத்துக்கள், உன்னோடு முரண்படுகிறவன் என்று வைத்துக்கள், உன்னோடு முரட்டாட்டம் பண்ணுவன் என்று வைத்துக்கள், உன்னோடு சண்டை பிடிக்கிறவன் என்று வைத்துக்கள், உன்னோடு வாக்குவாதம் பண்ணுவன் என்று வைத்துக்கள், அவன் விழுகிற பொழுது நீ சந்தோஷம் அடையாது. சொல்றதே கேள், சொல்றதே கேள். ஹல்லேலூயா. உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷம் அடையாதே, அவன் இடறி போகும்பொழுது உன் இருதயம் களி கூடுதல். கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாததாக இருக்கும். எது? நாம் மற்றவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது களி கூறுவது தேவ பார்வையில் அது பொல்லாததாக இருக்கும், பொல்லாததாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்பாய் இருக்கிறது போல அன்பாயிருங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்றது ஒரு சத்தியம், அது வேறு. ஆனால் இங்கேயோ தேவனுடைய சமூகத்திலே சத்துருக்கள் விழுகிற பொழுது, எதிராளிகள் விழுகிற பொழுது, சபையிலே உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குடும்பம், ஒரு நபர் ஏதாவது ஒருவருக்கு ஏதாவது ஒன்று பாரதூரமாக நடந்தால் அதை நினைத்து சந்தோஷப்படாது. முஸ்லீம்கள்லயே நான் நினைக்கிறேன், குரானிலே இங்கே ஒரு பகுதியிலே நான் கேட்டது, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு வசனம் இருக்குன்னுச்சுன்னா, உங்களுடைய எதிராளி இந்த வீட்டுக்கு போகிற காத்து இருக்கு இல்லையா, காத்து, அந்த காத்து அவனுக்கு போய் செல்லாதபடிக்கு அவனுக்கு முன்பதாக மதிலை உயர்த்தாத என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதா வழங்குறதா நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி, ஒரு மனிதனுக்கு போகிற வீட்டுக்கு இல்ல போகிற காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்தை தடை பண்ணுகிற அளவுக்கு மதில்களை உயர்த்தி கட்டாது என்று சொல்லி இருக்கிறதா, அவ்வளவுக்கு அந்த பக்கத்தில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் உங்களுக்கு நான் என்று சொல்லவா, மற்றவர்கள் அவர்களுக்கு எந்த விதத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க முடியுமோ இரு, இரு. பகைஞனாக மாறாத, எதிராளியாக மாறாத, கோபக்காரனாக மாறாத, விரோதியாக மாறாத, முடிந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே உம்மை நம்பி நான் நடந்துட்டு போறேப்பான்னு சொல்லி கடந்து செல். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கருப்பொருளாக இருக்க. ஆண்டவரே நீர் தான் எல்லாம், இத்தனை வருஷத்துல காணாததையா இனி நீங்க காண போகிறீர்கள், இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க என்னத்தை கண்டீர்கள், இனி ஒன்றும் விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் நீங்க காண போகிறது கிடையாது. ஆண்டவரே நீர் தான் எல்லாம் ஆண்டவரே என்று நினைப்பீர்களோ, விடுவீர்களோ, கர்த்தர் சமூகத்தில் உங்களை அறிக்கை பண்ணுவீர்களோ, அதுதான் அதுதான் என்ன ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டுக்குமாப்பா, அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டுக்குமா ஆண்டவரே, ஆண்டவரே அவருடைய உறவுகள் நல்லா இருக்கட்டுக்குமா ஆண்டவரே, அவங்களுடைய உறவுகளை கஷ்டமா ஆண்டவரே அதை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறது தான் சரியான தேவனுடைய இருதயம், தேவனுடைய பண்படுத்தப்பட்ட இருதயம். மறவாதீங்க, மறவாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கப்பா,
சொல்றது கேளுங்க. என்ன வகை இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், உன் பார்வையிலே அது அநியாயமாக இருக்கட்டும், கத்தர் பக்கம் பாத்துக்க, கத்தர் பக்கம் ஒப்பு கொடுத்துக்க, கத்தரோடு பேசி ஆண்டவரை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி முரண்படி ஆண்டவரோடு போராடி ஆண்டவரத்தில் செபம் பண்ணி, ஆண்டவரே சபையில இருக்கிற இந்த குடும்பம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கும் அவங்களுக்கும் சரியில்லைத்தான், ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் இந்த இன்னைக்கு இருக்கிற நாட்கள் நல்லதல்ல, அவருடைய சூழ்நிலைகள் நல்லதல்ல என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே செபம் பண்ண, அப்பொழுதுதான் அதுதான் சரியான வழிமுறை. அதுக்கு திரும்புங்கள். நானும் சரி நீயும் சரி இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் நம்மளை சந்திப்பதாக, ஹல்லேலூயா, இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் நம்மளை சந்திப்பதாக. எல்லாத்திலையும் தேறினவனை போல நின்று பிரசங்கம் பண்ணவில்லை, எல்லாவற்றிலையும் தேறுவதற்கு முயற்சி பண்ணி பிரசங்கம் பண்ணுகிறேன், ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இருபுறமும் கருக்குள்ள பட்டியமாக கர்த்தருடைய வசனம் நம்மளை அறுப்பதாக. எப்படி எனில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், எதிராளிகளை சிநேகியுங்கள். மற்றவங்க இந்த பாருங்க, இந்த அணைகள் சொல்வதுண்டு, அவங்க பேசல, இவங்க பேசல, அது செய்யல, அவங்க இருக்கிற நீ செய் மற்றவனுடைய காரியம் எனக்கு தேவையில்லை, நீ செய் அவ்வளவுதான், வேற ஒன்று நமக்கு தேவையே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா, கிறிஸ்துமஸ் நாட்கள் வருஷ நாட்கள் வருகிறது, தயவு செய்து யாரையும் ஏதாவது பண்ணி படிக்க காத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஒரு பக்கம் சரித்துக் கொள்வது நமக்கு நல்லது, நம்மளை காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சத்துருக்கள் விழும் பொழுது அதில் சந்தோஷம் அடையாதீங்க, மகிழாதீங்க, ஏனெனில் பட்டியம் என்பது இருபுறம் கருக்குள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாத்ராம் 23 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். நேரம் ஓடிவிட்டது, நான் பார்க்க வேண்டியது ஒன்றுமே பார்க்க முடியாம இருக்கிறது.
வாசிங்கள். அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாம இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக.
இந்த வசனம் வாசிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, 2 வசனத்தை வாசிங்க.
உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக.
அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய். ரொம்ப பிடிச்சது பாருங்க, என் சத்துரு தான், என் எதிராளி தான், எனக்கும் அவனுக்கு வாக்குவாதம் இருக்குத்தான், எனக்கும் நானும் அவரும் ஒரு 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 சிந்தனை இல்லாதவர்கள் தான், எனக்கும் அவருக்கும் ஆகாதுதான். ஆனா அவனுடைய கழுதை அவனுடைய மிருகம் விழுந்து கிடக்கிற பொழுது அவனோடு சேர்ந்து அதுக்கு உதவி செய். அருமையான சிந்தனை, இதை சிந்திங்க. கொஞ்சம் வீட்டுல போய் இந்த வசனத்தை முடிந்தா சிந்திங்க. அருமையான சிந்தனை, எனக்கு பிடிக்கலதாப்பா, எனக்கு உனக்கு ஆகாது, ஆனா அவனுடைய சூழ்நிலை நல்லதாக இல்லையே, அவனுடைய சூழ்நிலை நல்லதாக இல்லையே, அதனால அவனோடு சேர்ந்து என்ன செய், அவனை எழும்புவதற்கு உதவி செய், அவனை எழுப்புவதற்கு உதவி செய், அதுக்கு பிரயாசப்படு. அதுக்கு உன் பிரச்சனை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், ஆனா இப்பொழுது அவன் இருக்கிற இடம் என்ன அவசியமான என்னவெனில், உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து போயிருக்கிறது, சுமக்க முடியாமல் இருக்கிறது, அதனால என்ன செய், அவனோடு சேர்ந்து அதை தூக்கி விடுவதற்கு உதவி செய். மாறாக நின்று கொண்டு பாட்டியா அப்படியா இப்படியா, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு தகாத தொண்டு என்ன தெரியுமா, மற்றவர்களுக்கு பாடுகளும் சோதனைகளும் ஏதாவது வந்து விட்டால் அதை குற்றமாக பார்ப்பது, தவறாக எண்ணுவது, வேண்டாம் விதமாக பேசுவது, அது தகுந்தது கிடையாது. சத்தியம் தெரியாதவர்கள் அவைகளை பேசலாம், ஆனால் வேதத்தையே கரங்களை வைத்து விட்டு இப்படி பேசாதீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், பேசாதீங்க, வழங்குறதா, சத்தியம் தெரியாதவர்களை போல பேசுவது. அவர்களுக்கு வருத்தம் வந்து விட்டுதா, அதுக்கு ஒரு பேச்சு. அவருடைய பிள்ளை ஏதாவது நடந்து விட்டுதா, அதுக்கு ஒரு பேச்சு. குடும்பத்தில் ஏதாவது நடந்து விட்டுதா, அதுக்கு ஒரு பேச்சு. உனக்குத்தான் சத்தியம் தெரியாது, உனக்கு வேத வசனத்தின் அறிவில்லை, ஆகையினால நன்று படி, நன்று தெளிந்துகொள். அப்படி ஒரு வேளை அவர்கள் செய்தது பாவமாகவே இருக்கட்டுக்கும், பாவத்துக்கு பரிகாரி நீயா, அதை அவர் பார்த்துக் கொள்வார், அவர் விசாரிப்பார். ஒருவேளை அந்த குடும்பமோ அந்த நபரோ ஆண்டவரே இந்த மன்னியும் என்று அழுது புடம்பின, நீ என்ன செய்வார்? இன்றைக்கும் கள்ளனுக்கு கள்ளன் தான் பேர். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த கள்ளனாக பாக்குற நாம் எத்தனை பேர் பரலோகம் போவோம் தெரியாது, ஆனா கள்ளன் போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு. இன்றைக்கும் கள்ளன் கள்ளனாகவே தான் இருக்கா நம்ம வாழ்க்கையில, அதை அழிக்கவே முடியாது பாருங்க, அதை அழிக்கவே முடியாது. சிலுவையில இருந்து ஒரு நீதிமானாக இயேசுவோடு சென்றவன் என்று சொல்லி எங்கேயும் நான் ஒரு பிரசங்கம் கேட்டதும் கிடையாது. அவன் இன்றைக்கும் கள்ளன் தான், ஆனா கள்ளன் 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 என்று சொல்லுகிற நீயும் நானும் பரலோகத்துக்கு போவதற்கு வழியை பார்ப்போம்.
வழங்குறதா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பகைக்கருடைய கழுதை சுமையோடு விழுந்திருந்தால் கண்டாலானால் அதற்கு உதவி செய்வதற்கு நீ முதல்ல போ. நீ உதவி செய்யாவிட்டால் பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா அதுவே போதுமானது, போதுமானது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நான் முடிக்கலாம். மூணு சம்பவம் இருக்கிறது, மூன்று சம்பவங்களும் பாதிக்க முடியாது. ஆனா பிடிச்ச ஒரு சம்பவத்தை நான் பார்த்து முடிக்கலாம் நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களையே சிநேகிக்கிறவர்களாக இருப்பதுதான் ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு அழகான ஒரு ஆபரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவனுக்கு இருக்கிற நல்ல ஒரு உடை என்ன தெரியுமா? சத்துருக்களை சிநேகிப்பது, அவன் எதிராளிகளை சிநேகிப்பது. ஹல்லேலூயா. அதுதான் அவனுக்குரிய அழகு. அது ஹல்லேலூயா. அழகு. இன்னைக்கு நாங்கள் போடுகிற உடுப்பு அது இது எல்லாம் கிறிஸ்தவத்தை நிலைநாட்ட போறது கிடையாது. விளங்குறதா? நாம இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு போறபடினால வடிவாக வந்து கையில் தந்து கால்களை தந்து கதைத்து விட்டு போவதனாலே அதனாலே நாம கிறிஸ்தவத்தை நிலைநாட்ட போறது கிடையாது. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? சத்துருக்களை நீ சிநேகி, நீ உயர்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றிருப்பாய். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றோம்? இந்த சபை உருவான நாள்ல இருந்து பிரசங்கம் பண்றோம். எனக்கும் தான் பிரசங்கம், உனக்கும் தான் பிரசங்கம். ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து சீக்கிரமாக கடந்துச்சோம். ஒன்று சாமுவேல் 26 ஹல்லேலூயா. 26:8-9
அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவன் அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான்.
பிரியமானவர்களே, ஒன்று சொல்லவா? தேவனுடைய புள்ளி என்று சொன்னால் மற்ற தேவனுடைய புள்ளியை சரியாக அறிந்து கொள்வார்கள். நான் இப்ப சவுளை தேவ புள்ளியாக பார்க்கவில்லை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கிறேன். அவன் மேல அந்த அபிஷேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நடக்கவில்லை. இங்கே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. திருப்பி வாசிங்க சிஸ்டர். அபிஷாய்.
அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார்.
இந்த பாருங்க, அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவனும் சத்ரு. யார் அந்த சத்ரு? அன்றைக்கு சத்ருவாக இருந்தது சவுல் ராஜா. விளங்குறதா? அபிஷா சொல்றான், இன்றைக்கு கர்த்தர் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன வாசிச்சீங்களா தெரியல? இதெல்லாம் விளங்கப்படுத்த முடியாது. முன்னுக்கும் பின்னுக்கும் நடுவில் நிக்கிறேன்னா எவ்வளவு முன்னுக்கு இருந்து வாசிச்சு பின் வரை வரைக்கும் நான் போறேன்னு சொன்னா அது முடியாது. ஆகையினால் இங்கே சத்ருவாக யார் இப்பொழுது? சவுல் இருந்து கொண்டிருக்கிறார். இங்க ஒரு சம்பவம் நட ரம்யம் அருமையாக இருக்கிறது, ரம்யமாக இருக்கிறது. உணர்றீங்க, உணர்றீங்கள் என்று சொல்லுகிறேன். என்னவெனில், சத்ருவாக ஒரு ராஜா இருக்கிறான். அபிஷாய் சொல்லுங்க, பாரு, சத்ருவை கர்த்தரின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒருவேளை இந்த சபையில இருக்கிற உன் உடன் சகோதரனை ஆண்டவரின் கையில ஒப்பு கொடுத்தாலும் கனம் பண்ண கற்றுக்கொள். நீ பெற்ற அதே அபிஷேகம் தான் அவன் மேல இருக்கிறது. நீ பெற்ற அதே ஆவிதான் அவன் மேல இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் அவனை தள்ளட்டுக்கும், ஒருவேளை கர்த்தர் அவனை விட்டு போகட்டுக்கும். ஆனா நீ எப்படி இருந்தவன் என்பதை அங்கேதான் கண்டுகொள்ள முடியும். நீ தேவாவியை பெற்றவன் என்பதை அங்கேதான் கண்டுகொள்ள முடியும். நீ தேவ மனுஷி என்பதை அங்கேதான் கண்டுகொள்ள முடியும். நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்பதை அங்கேதான் நாம் கண்டுகொள்ள முடியும். நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவன் என்பதை இங்கேதான் அப்பா கண்டுகொள்ள முடியும். நீ வந்து கை தருகிறதுனாலயோ, நீ வந்து சிரிச்சிட்டு போகிறதுனாலயோ அதில் நாம் காண முடியாது, காண முடியாது. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார்.
இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான்.
பாருங்க, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு பக்கத்துல இருந்தது அபிஷாய். தாவீதுடைய பேச்சுக்கும் அபிஷாயுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் என்ன சிந்திக்கிறேன் சொல்லி நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்கள் முகங்களை பார்த்தால் என்னுடைய சிந்தனை உங்களுக்குள்ளே இல்லை. என்ன சொல்ல வருகிறேன்னு சொல்லி அநேக தடவைகள் பக்கத்துல இருக்கிறதுனாலயே, இருக்கிற ஒரு சிலர்னாலயே நாம கெட்டு போகுதுண்டு. சொல்றதை வடிவா கேளுங்க. ஒரு சிலருக்கு இது விசனமாக தெரியல. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது குறிச்சு பேசல. ஒரு சிலர் பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறீங்க, அதனால நான் பேசல. நான் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு தொடர்ந்து நடந்து சில காரியங்கள்னாலே நாம் கெட்டு போகுதுண்டு. இங்கே அபிஷாவுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவன் சொல்றான், ஒரே வட்ட வெற்ற விடு, ஆண்டவரே கொடுத்துட்டாரு, இந்த பாரு அவர் தூங்கிட்டு இருக்காரா, ஒரே வட்ட வெற்ற என்றாரு. ஆனா தாவீதுடைய பார்வை வித்தியாசப்பட்டது. ஏப்ப ரெண்டும் ஒரே மனிதர்கள், ஒரே சூழ்நிலையில இருக்கிறார்கள், ஒரே குறிக்கோள்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்த விதங்களும் வித்தியாசங்களும் இருக்கிறது. ஏன், எதற்கு?
இங்கேதான் அநேக தடவைகளிலே எங்கள் பார்வைகளும் உங்கள் பார்வைகளும் வித்தியாசப்படுகிறது. அதையும் மறந்து விடாதீங்க. உங்கள் பார்வைகள் மாதிரியே நாங்களும் பார்த்தோம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது இருக்கட்டுக்கும் ஒரு பக்கம். திருப்பி வாசிங்க. அப்பொழுது
அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார்.
பிரியமானவர்களே, என்ன பார்வை? அபிஷாயினுடைய பார்வை ஒன்று, தாவீதுடைய பார்வை இன்னும் ஒன்று. பார்வைகள் வித்தியாசப்படுகிறது. ஆனால் அவருடைய குறிக்கோள்கள் ஒன்றாய்த்தானே இருந்தது. தாவீது சொல்றாரு, இல்ல வேணாம் நிறுத்து, ஏனெனில் அவனை தேவன் ஒருவேளை என் கையில ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் மேல இருக்கிறது நான் பெற்ற அதே ஆவி, அதே தேவ பிரசன்னம், அதே தேவனுடைய மகிமை, அதான் அந்த மனுஷனையும் நடத்துகிறது. அவன் ஒருவேளை இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல, அவன் விழுந்திருக்கலாம், அவன் தவறி இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்திருக்கலாம், உண்மை. ஆனால் அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்து கொண்டு இருக்கிறது. நான் அவன் மேல கை போட மாட்டேன். அதனால நீயும் போடாத, நீயும் போடாத, நான் போட மாட்டேன். ஏன்னா அவன் அவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான் அல்லவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இவைகளை நாம் எங்கே கை கொள்ளுகிறோம் சொல்லுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை நான் போதிக்கிற பொழுது தயவு செய்து அதை சிந்தித்து நம் வாழ்வுக்கு அதை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். உள்ளத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வசனத்துக்கு நடுங்க வேண்டும். வசனத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு நாளை எனக்கு தெரியலதான், தெரியாம செய்யறது எல்லாம் நாம ஆண்டவர் விசாரித்துக் கொண்டு உங்களுக்கு, ஆனால் மனம் திரும்பாமலும் விட்டு கொடுக்காமலும் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாரமாக மாறிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷா சொல்லுகிறான், வெட்டுற குத்துற வெட்டுற. தாவீது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பொழுதே போட்டுற, குத்துற, ஒரே குத்தா குத்திர, தொடாத தொடாத என்று சொல்ற. ஹலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் அங்கே சத்ருக்களை சிநேகங்கள் சொல்லி நாங்கள் மத்தையில பார்த்தோம். பிரியமானவர்களே, அவன் எதிராளியாகவே இருக்கட்டும், அவன் சத்ருவாகவே இருக்கட்டும், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே தன காரியங்களை குறித்து பேசலாம். சொல்றதை கேளுங்கள். இந்த இடத்திலே சவுலை கொல்வதனாலே தாவீதுக்கு நன்மைகள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நன்மைகளுக்காக வேண்டி கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்களை விட்டு விலகாதிருங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல சவுலை கொண்டிருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அற்பமான சில காரியங்களுக்கு தவறான காரியங்களை கை வைக்க கூடாது. அற்பமான சில நோக்கங்களுக்கு தவறான விதத்திலே நடந்து கொள்ள கூடாது. அவைகள் நீண்ட காலம் உங்களோட நின்று பிடிக்க மாட்டாது. அவைகள் அகன்று விடும், அவைகள் உங்களை விட்டு போய்விடும். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே வார்த்தை அபிஷா வெட்டு என்று சொன்னா முடிந்திருக்கும் விஷயம். அதுல பின்னுக்கு விஷயத்தை தொடர்ந்து வாசிங்க. அருமையாக இருக்கிற அந்த வசனங்கள், பின்பு பின்னும்
அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலுடைய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக் கொண்டு போவோம் என்றான்.
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நினைவும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் நமக்குள்ள இருந்தால் நலமாக இருக்கும். சபையில இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் அவனை தண்டி கேட்டுக்கும், ஆண்டவர் அவனை விசாரிக்கட்டுக்கும், ஆண்டவர் அந்த நபரை பார்த்துக் கொள்ளட்டுக்கும், நான் அதுல கை போட மாட்டேன், எனக்கு தேவையில்லாத நினைக்கிற அந்த நினைவு நமக்கு இருந்தால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. பிரியமான தேவன் பிள்ளைகளையும் நான் உங்களை குறித்து பேசுகிறேன். சபையில் பொறுப்புகள் இருக்கிற நமக்கு சில காரியங்கள் இருக்கிறது, அது வேற, அதை குறித்து நான் பேசவில்லை, அது வேற விதம் வரும், அதை குறித்து பேசுவோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நான் கை போட மாட்டேன், கர்த்தர் வேணும்னு அவனுக்கு ஏதாவது வந்து ஏதாவது செத்து போகட்டும், ஆனால் நான் போட மாட்டேன். அவன் சத்ருவாச்சே, அவன் சத்ருதான், அவன் எனக்கு எதிராளிதான், ஆனால் தேவன் அவனுடைய அபிஷேகத்தை அவன் மேலே வைத்திருக்கிறார் அல்லவா. இப்படி சிந்திப்பதற்கு ஒரு ஆவி தேவை பாருங்க, இந்த சிந்தனை உருவாகிறதுக்கு ஒரு ஆவி தேவை பாருங்க, சும்மா வராது பாருங்க. ஹல்லேலூயா. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆவினாலே நிறைக்கப்பட்டால் நலமாக இருக்குமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அற்ப காரியங்களுக்கு அற்பமான வேலைகளை செய்ய நினையாதிருங்கள் சொல்லி கதருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒருத்தர் என்ன செய்தாருன்னு சொன்னா சவுல குத்தி கொலை செய்துட்டு தாவீதுலேயே வருகிறார். ரெண்டு சாமுவேல் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
முன்பகுதிகள் எல்லாம் வேணாம், முன்னுக்கு இருக்கிறது எல்லாம் வேணாம். இங்க பாத்தீங்கன்னா அதுல கூட்டத்திலே இருந்து வாலிபன் ஒருவன் போராடிச்சு பாக்கிறோம். இப்பொழுது நீங்க 12 வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறதுக்கு முயற்சி இருக்கேன்.
சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமா இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கேன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பலி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன்வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான்.
இங்க ஒரு பாருங்க, பெரிய ஒரு காரியத்தை செய்து மனமகிழ்ச்சியோடு போகுது. இன்றைக்கும் அநேகர் சில காரியங்களை செய்து விட்டு நீங்க மனமகிழ்ச்சி அடைவதுண்டு. கர்த்தரும் அதில் மனமகிழ்ச்சியா இருக்கிறாரா என்பதை ஆராய வேண்டும். சில காரியங்களை நாம் செய்து விட்டு, ஏதோ நாம நீதி செய்து விட்டோம், ஏதோ நாங்கள் நல்லது செய்து விட்டோம், ஏதோ நாங்கள் சரியாக செய்து விட்டோம் என்று சொல்லி நம்மளுக்குள்ளேயே நாம குளிர்ந்து கொள்வதுண்டு. ஆனால் கர்த்தர் அதில் மனமகிழ வேண்டும், தேவன் அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இங்க ஒரு வாலிபன், அவன் செய்ததில் தப்பு கிடையாது என்னுடைய பார்வையில, வழங்குறதா? அவன் தாவீதுக்கு எதிரானவன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கலாம் இல்லையா? ஆனா அவன் செய்ததை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தாவீதுடைய பார்வையோ வித்தியாசப்பட்டது. அவன் கேட்கிறான், எப்படி நடந்தது இது? நான் தான் கொலை செய்தேன், நான் தான் கொலை செய்தேன். அவன் நினைச்சிருப்பான், ஏதோ எனக்கு நல்ல ஒரு தங்கத்தை தந்து, அல்லாவிட்டால் ஏதாவது பொக்கிஷங்களை தந்து, காணிகள பூமிகளை தந்து, நல்ல ஒரு காரியம் அப்பா எனக்கு ராட்சிய பாதம் என்று சொல்லி நினைச்சு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து வந்திருக்கலாம். இன்றைக்கும் அநேகர் நாம் அப்படி நினைப்பதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையை குறித்து நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து தயவு செய்து எச்சரிக்கையாகிருங்கள். அவர்களை சத்துருக்களாக நினையாதிருங்கள், சத்துருக்களாக பார்க்காதிருங்கள். ஒரு வேளை அவர்கள் தவறே செய்யட்டுக்கும், தப்பே செய்யட்டுக்கும், அநியாயமே செய்யட்டுக்கும், செவம் பண்ணி ஆண்டவர் அவனை ஏதாவது செய்வாராக, ஆண்டவர் நடத்துவாராக. அவையில இருக்கிற காரியங்கள் தவறு தப்பு, அவைகளை குறித்து விசாரிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா தேவ பிள்ளை என்று நினைக்கிற நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இந்த இடத்திலே இப்படி இருக்கிறது, ஆண்டவரே தவறுகிறது, ஆண்டவரே தப்பா இருக்கிறது, ஆண்டவரே என் பார்வையில இப்படி இருக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கு மாறாக காரியங்களை கையில் எடுத்து விஷயங்களை நீதி நியாயம் என்று விசாரிச்சு சின்ன ஒரு பிரச்சனையை பெருசாக்கி 4 பேரை அளவைத்து, இவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லாதவைகள். அவைகள் தகுந்ததல்ல, அது உங்கள் வேலைகள் அல்ல. இன்றைக்கு ஒரு வேளை தாவீது இருந்திருந்தால் இப்படிப்பட்டவருடைய கேதி என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு வேளை பழைய ஏற்பாடாக இருந்திருந்தால் இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய கேதி தாண்டவமாடி இருக்கும் தெரியுமா? ஆனால் இந்த கிருபையின் காலத்தை வைத்து அநேகர் செய்கிற வேலைகள் சிந்திக்க முடியாதவர்களாகவே இருக்கிறது. கிருபியை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள், தேவனுடைய இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்ணி கொள்ளாதிருங்கள். தேவனுடைய இரக்கத்தை ஏதோ எல்லாம் இரக்கம், கத்தர் 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 என்று சொல்லி கந்த மாதிரி கத்தருடைய நாமத்தை வழங்கி உங்களுக்கு இஷ்டமானபடி ஏதாவது செய்துட்டு போகாதீங்க. அன்னைக்கு இருந்த அதே பரிசுத்தம் இன்றைக்கும் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது என்பதை மறவாதிருங்க. அதே பரிசுத்தம் குறைவே கிடையாது. ஆனால் நாங்கள் தான் அநேக விஷயங்களே தவறுகிறோம், அநேக விஷயங்களே தவறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகிய நாளே தாவீது சொன்னான், நீ உன்னை யார் அந்த மனுஷன் மேல கை போட சொன்னது? அவன் எதிர்பார்ப்பெல்லாம் உடஞ்சி போயிட்டு பாருங்க. யாரு சவுல் மேல கை போடுச்சது? அவன் சத்துருவாகவே இருக்கட்டும், ஆண்டவரன் தள்ளியே விடட்டும், ஆனால் அந்த அபிஷேகம் வந்திருக்கிறது, நீ கை போட்டிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை உடனடியாக கொலை செய்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து இதே போன்று கன காரியங்களை நாம் இன்னும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதுடைய பார்வை வித்தியாசப்பட்டதை மறவாதிருங்க, வித்தியாசப்பட்டது. அவன் தேவ மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் மேலே அபிஷேகம் இருக்கிறது, கை போடாது என்று சொல்லி அந்த பார்வை இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமான ஒரு பார்வை, பரிசுத்தமான ஒரு பார்வை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பார்வை. பிரியமானவர்களே, உங்கள் பார்வைகளையும் உங்கள் பேச்சுக்களையும் நாங்கள் கவனித்து பிரமிக்கத்தக்கமான விதத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சபையில இருக்கிறதுனாலே நாங்கள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க. உங்களிடத்திலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியே நாம் யோசிப்புடைய வாழ்விலே போனார், யோசிப்புடைய வாழ்வில் ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா? அதை குறித்து கனெக்ட் பெரிய ஸ்டோரி பாருங்க. இன்னைக்கு காலையில் எங்க தொடங்கி எங்க முடிக்கிறேன்னு சொல்லி யோசித்தேன். அந்த மனுஷன் சகோதரனாலே ஒதுக்கப்பட்டு, படாத பாடுகள் பட்டு, வேண்டாத பாடுகள் பட்டு, வேண்டாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் கடைசியிலே அவன் உயர்த்தப்பட்டு ராஜருக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே வந்துவிட்டு தன் சகோதரை சந்திக்கிற பொழுது அந்த சகோதரர்களை தான் கட்டிப்பிடித்து அழுதான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நான் இங்க வந்ததே தேவனாலதான். அவனுடைய பார்வையே வேறையாக இருந்தது பாருங்க. ஆனா நம்முடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும், இவர்கள் என்னை ஒடுக்கினார்கள், இவர்கள் என்னை கஷ்டப்படுத்தினார்கள், இவர்கள் என்னை வித்து போட்டார்கள், இவர்கள் என்னை திட்டினார்கள், இவர்கள் என்னை பாவத்துக்குள்ளே விழுத்த பார்த்தார்கள், இவர்கள் என்றால் நான் ஜெயிலுக்குள்ளே போய்விட்டேன் என்று அந்த பார்வை. ஆனா யோசேப்பினுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா, இதை தேவன் எனக்கு அனுமதித்தார், அதனாலேதான் நான் இங்கே வந்தேன். இந்த ரட்சிப்பின் நாட்களுக்காக, இந்த உத்தரவின் காலத்திலிருந்து நான் தேசங்கள் மீட்கப்படுவதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்பதை அவன் சொல்லி தன் சகோதரர்களை கட்டி அணைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி பேசுவது இலகுவாக இருந்தாலும் இதுதான் சத்தியமானது. என்ன கேளுங்க பிரதர், நீங்க செய்வீங்களா, நீங்க இப்படி பாப்பீங்களா? பார்க்க முயற்சி பண்ணுகிறேன், செய்யவும் முயற்சி பண்ணுகிறேன், முயற்சி பண்ணுகிறேன். வேற வழி எங்களுக்கு கிடையாது, வேற வழி எங்களுக்கு கிடையாது, முயற்சி பண்ணுகிறேன். கர்த்தருடைய பார்வையில என்னவெனில், இது கர்த்தரால் எனக்கு அனுமதிக்கப்பட்டது, அதனால் தான் இவ்வளவு பாடுகள் என் வாழ்விலே. யாராலே? சகோதரர்களாலே. யாராலே? சொந்த சகோதரர்களாலே. யாராலே? சபையிலே இருக்கிறவர்களாலே. யாராலே? சபையிலே நான் சேர்ந்து வாழுகிறவர்களாலே. என்னுடைய வாழ்விலே வந்தது எல்லாம் தேவனால் உண்டானது என்ற இந்த பார்வை நமக்கு வேண்டும். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பார்வைகளே மாற்றமே இல்லை, நமக்கு மாற்றமே கிடையாது. ஒரே பார்வை தான், ஒரே திட்டல் தான், ஒரே பேச்சு தான், ஒரே கோபம் தான். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் மாற்றமில்லாத பார்வைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்குள்ளே இருந்த பார்வை நமக்குள்ளே வருவதாக, தாவீதுக்குள்ளே இருந்த பார்வை நமக்குள்ளே வருவதாக, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான பார்வை. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னவெனில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு எதிராளிகளாக நீங்க நினைக்கிறவர்களை சிநேகியுங்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து இது ஒரு செய்தியாக பார்த்து நல்லா இருந்துச்சு, வசனங்கள் நல்லா இருந்துச்சு போகாதீங்க. உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருப்பதாக, மாற்றங்கள் உண்டானால் அது பிரசங்கத்திலே அது நன்மையை கொண்டு வரும். சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்லிவிட்டு கடந்து போகாது. அதனால எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. ஹலோ, நல்ல பிரசங்கம் இதுல எந்த பிரயோசனம் யாருக்கு, யாருக்கு இருக்கிறது? நல்ல பிரசங்கம், நல்ல வசனம், நல்ல ஸ்டோரி, நல்லா சொன்னீங்க, என்ன பிரயோசனம்? நம் வாழ்வு மாறினால் அதுதான் வசனத்திலே நடக்கிற பெரிய அற்புதம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இல்ல இப்படியேதான் நம் வாழ்வு சாகும் வரைக்கும் சொல்லிச்சுனால் அது கத்தரம் தான் ஏதாவது செய்ய வேண்டும், அட்டுமடி வர வழியே இல்லை நமக்கு. ஹலலூயா. ஆகிய நாளை தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம் அபரியமானவர்களே. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எங்களுக்கு எங்கள் இருதயத்திலே எங்கள் கண்ணிலே யார் சத்துருக்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிப்போமா, கொஞ்சம் சிந்திப்போமா பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா. ஏதோ வந்தம் போனோம் சொல்லிக்கணும் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை திரும்ப கேளுங்க, வசனத்துக்கு விடுங்கப்பா, வசனத்துக்கு விடுங்க. வந்த வண்ணமாகவே போவது, வந்த வண்ணமாகவே போவது, அதையே நினைத்துட்டு போவது. வசனம் போகிற பொழுது ஏதாவது சிந்தித்து, நமக்கு வாஸ்தவமாக நமக்கு நன்மையாக ஏதாவது சிந்தித்து விட்டு அந்த வசனத்தை செய்ய, வசனம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாமல் திருப்புவது, அது வேணாம். இந்த வசனம் எது சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு சத்துருக்களாக நீங்க நினைக்கிறவர்கள், உங்களுடைய உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு நீங்கள் எதிராக நினைக்கிறவர்கள், இவர்கள் எனக்கு இப்படி என்று நினைக்கிறவர்களோடு உங்கள் உறவுகள் சரிப்படுத்தப்படுவதாக, சரிப்படுத்தப்படுவதாக. பெரியமானவர்களை இப்படி போகாத, நல்லதல்ல. நீண்ட காலத்துக்கு இது சுகத்தை கொடுக்க போகிறதே கிடையாது, நீண்ட காலத்துக்கு இவர்கள் நன்மையை கொண்டு போறது கிடையாது. உனக்கு அவர்கள் ஒருவேளை சத்துருக்களாகவே இருக்கட்டும், சவுளை போன்றவர்களாகவே இருக்கட்டும், ஆனால் அவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்களும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். கவனமாயிரு, உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய தாபத்துக்கும் உன்னுடைய வைராசியத்துக்கும் இடத்தை கொடுத்து கர்த்தரை அவமதித்து விடாதிருங்கள், தேவனுடைய சமூகத்தை அவமதித்து விடாதிருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தத்தை அவமதித்து விடாதிருங்கள். கவனமுள்ளவர்களாக இருங்க என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிரானவர்கள் சத்துருக்களாய் விழுகிற பொழுது அதிலே மகிழ்ந்து களி கூறாத, சேர்ந்து கதைத்து கும்மி அடியாத. அதை கத்தர் காண்கிறவர், அதை கத்தர் விசாரிக்கிறவர், அவர் கத்தர் அதை பார்த்து விசாரிப்பார் என்பதை மறந்து விடாதே. உனக்கு தெரிந்தவர்கள் உனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் விழுகிற பொழுது கத்தரை நோக்கி பார், சமம் பண்ணு, ஆண்டவரை காப்பாற்றும் என்று சொல்லு, ஆண்டவரை இவர்களை விடுவியும் என்று சொல்லு, ஆண்டவரை இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு காத்தள்ளும் என்று சொல்லு. இவர்கள் எனக்கு எதிரிகள், எனக்கு விரோதிகள் தான், என்னை குறித்து பேசினார்கள், திட்டினார்கள் தான், ஆனால் அவர்களும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா, ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அல்லவா, பரிசுத்தவான்கள் அல்லவா, உம்முடைய அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது அல்லவா என்று நினைத்து தேவனை நோக்கிப்பார். அதை தேவன் நல்லதாக காண்பார், தேவன் அதை நன்மையாக காண்பார், அதை தேவன் அருமையாக பார்ப்பார். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்காக செபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அவைகளை காண்கிறார், அவர் பூர்ண சத்துருராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்துருராய் இருங்கள். இதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளப்படுவீர்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரிசிக்க பண்ணி சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனுடைய சாயல் நமக்குள்ளே உண்டாவதாக உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஏதோ வந்தமா போனமாண்டு போகாத, சொல்றதைக்க நல்லதல்ல. கர்த்தரை நீ ஆராதிக்கிறாயோ இடம் விட்டு கொடு, கர்த்தரில் நீ அன்பு கூறுகிறாயோ இடம் விட்டு கொடு, கர்த்தரை நீ துதிக்கிறனியோ இடம் விட்டு கொடு, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுநடுங்கிறாயோ இடம் விட்டு கொடு. கர்த்தரின் வாழ்விலே என்றைக்கு செய்ய நினைத்ததை செய்வாராக, செய்வாராக, செய்வாராக.